இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கின்றோம். We are united in the body of Christ. மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாகத்தான் இந்த நாளில் கூட நாம் படிக்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? எதற்காக கர்த்தர் இந்த உலகத்திலே திருச்சபையை ஸ்தாபித்தார்? எதற்காக விசுவாசிகளை வைத்திருக்கிறார்? எதற்காக மூப்பர்களையும் போதர்களையும் வைத்திருக்கிறார் என்ற எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் திருச்சபை. திருச்சபையில் நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்ற ஒரு பதிலாக இருக்கின்றது. இன்று நாம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு எவ்வாறு இணைக்கப்படுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படும் பொழுது திருச்சபையை நாம் இங்கே பார்க்கலாம். திருச்சபையும் தேவனுடைய சரீரமும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்படக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். நாம் வாசிக்கலாம், திருச்சபை பல உறுப்புகளை கொண்ட ஒரு அமைப்பாகும். ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் மொழியிலிருந்தும் மக்களிடமிருந்தும் அழைக்கப்பட்டது. திருச்சபை என்று சொல்லப்படும் பொழுது எல்லா வித தரப்பினர்களும் அங்கே சேரலாம், அங்கே வரலாம். எல்லா உலகத்தாரும் எல்லா தேசத்தாரும் எல்லா உறவினர்களும் எல்லா மொழியை பேசக்கூடிய மக்களும் திருச்சபையிலே இணைக்கப்படுகின்றார்கள். ஆகையால் கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் அனைவரும் திருச்சபையிலே ஒன்றாக சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றாக இணைந்து என்னோடு இணைந்து ஊழியத்திற்கு பாடுபட வேண்டும் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவில் நாம் ஒரு புதிய படைப்பு. இனம், கலாச்சாரம், கற்றல், தேசிய போன்ற வேறுபாடுகளும் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பணக்காரர், ஏழை, ஆண், பெண் என்ற வேறுபாடுகளும் நம்மிடையே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது. இதன் காரணமாகத்தான் கிறிஸ்து திருச்சபையை அங்கே கொண்டு வருகிறார். திருச்சபையின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது எல்லா விதமான ஜனங்களும் அங்கே வருகின்றார்கள். அநேக கலாச்சாரத்தில் உள்ள ஜனங்கள் அங்கே வருகின்றார்கள். அநேக இனம் உள்ள ஜனங்கள் அங்கே வருகின்றார்கள். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பணக்காரர், ஏழை, ஆண், பெண், எல்லா வேறுபாடுள்ள ஜனங்களும் திருச்சபையில் கூடுகின்றார்கள். ஆகையால் தான் கிறிஸ்து திருச்சபையோடு கூட ஒன்றிணைக்க வேண்டும், அதாவது நாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். சரீரமாகிய கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் திருச்சபையாக இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் மூலம் நாம் அதே நம்பிக்கையும் பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் அனைவருக்கும் ஒரே சாட்சியாக இருக்கின்றோம். இந்த ஐக்கிய நம்மை தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு மூவரு கடவுளின் ஒருமையில் அதன் மூலத்தை கொண்டு வருகின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த காரியம் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏன் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது? எதற்காக சரீரமாகிய கிறிஸ்துவோடு கூட இந்த திருச்சபை இணைக்கப்பட வேண்டும் என்ற கேள்விக்கு முதல் பதில், விசுவாசிகளிடையே ஒற்றுமையை இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஊக்குவித்தார்? எதற்காக அவர் இதை ஸ்தாபித்தார் என்று பார்க்கும் பொழுது, விசுவாசிகளிடையே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இயேசு ஒருபோதும் சமூக மாநாட்டுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. வரி வசிப்பவர்களிடமும் நட்பு கொண்டவர். மற்றவர்கள் தொடுவதற்கு அஞ்சும் குஷ்டரோகிகளையும் இயேசு கிறிஸ்து தொட்டு குணப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கிணற்றிலே சமாரிய பெண்ணுடன் அவர் உரையாடுகின்ற ஒரு காரியத்தையும் வேதாகமத்தில் பார்க்கின்றோம். இயேசு தம்முடைய நற்செய்தி யூதர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் உரியது என்பதை தெளிவுபடுத்தினார். இதன் வாயிலாக கிறிஸ்து எல்லா வித தரப்பினர்களையும் அவர் நேசிக்கின்றார். அனைவரையும் தேவனே அவர் சிருஷ்டித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. லூக்கா 24:46-47 நாம் வாசிக்கும் பொழுது, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனந்திரும்புதலுக்கு பாவ மன்னிப்பு எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மூன்றாம் நாளில் அவர் மரித்து உயிர்த்தர வேண்டியிருந்தது. எதற்காக இதெல்லாம் செய்தார் என்று பார்க்கும் பொழுது, மறந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும், அதாவது உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்காகவும் தான் கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகும்படி. கிறிஸ்து இந்த பூமியை விட்டு செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கும் இந்த நற்செய்தியை சொல்லி, நீங்கள் இந்த உலகத்துக்கு சென்று இந்த நற்செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும், எல்லா ஜனத்துக்காக தான் நான் வந்தேன் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்லியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இரட்சிப்பின் நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எனவே அனைவருக்கும் தேவனின் குடும்பத்தில் சேரவும் கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபையின் ஒரு பகுதியாகவும் வாய்ப்பு கிடைக்கும். ஆம், இந்த நோக்கத்திற்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அனைவரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையிலே ஒரு பகுதியாக நாம் அவருடைய சரீரமாகிய அவரோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதிலே எந்த விதமான நபரின் பாலினத்தை தேவன் பார்ப்பது கிடையாது. அவர்களிடம் பணம் இருக்கின்றதா இல்லையா என்பதை தேவன் பார்ப்பது கிடையாது. அவர்கள் படித்தவர்களா படிக்காதவர்களா என்பதை கர்த்தர் பார்க்கின்றது கிடையாது. இயேசு கிறிஸ்து எந்த விதமான காரியத்தையும் அவர் பார்க்கின்றவர் அல்ல. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். ரோமர் 12:4-5, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கின்றோம். இங்கே பவுல் மிக தெளிவாக திருச்சபையை குறித்து அவர் விவரிக்கிறார். திருச்சபை எவ்வாறு கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவுடைய சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. நம்முடைய சரீரத்திலே எவ்வாறு தனித்தனி உறுப்புகள் தனித்தனியாக இருந்தாலும் அந்த சரீரத்திலே அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கின்றதோ, அதே போலவே திருச்சபையிலே வெவ்வேறு தாளந்துகளோடு கூட வெவ்வேறு இனத்தார் குணத்தாரோடு கூட நாம் இருந்தாலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மீண்டுமாக எபேசியர் 4:3-5 நாம் வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று இங்கே சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அதாவது சமாதானத்தோடு கூட அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே ஆவியின் ஒருமையை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒற்றுமையோடு கூட திருச்சபையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. 4:1, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் என்று இங்கே சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனைவருமே ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரே ஆவியோடு கூட தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஒற்றுமையின் உண்மையான பொருள் என்ற ஒற்றுமை என்றால் என்ன, இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ளலாம்? முதல் காரியம், கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது மனதில் ஒரு தனி இலக்கை வைத்து நம்மைவிட மற்றவர்களுக்கு சேவை செய்வதாகும். ஆனால் ஒற்றுமையாக இருப்பது என்பது நமது தனிப்பட்ட ஆளுகையுமே மூடிவிட்டு மற்றவர்களின் கருத்துக்களுக்கு ஒரே வெற்று முக்கியத்துவத்தை கொடுத்து நம்முடைய கடமைகளை மறுப்பது அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒற்றுமை என்று சொல்லப்படும் பொழுது பிறருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும், பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். மிக முக்கியமானது. திருச்சபை அதற்காக தான் ஸ்தாபிக்கப்பட்டது. திருச்சபையிலே கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பலவீனமானவர்களை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று, அதே நேரத்தில் அதை நாம் செய்கின்றோம் என்று நம்முடைய சொந்த குடும்பத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது. அதை செய்கின்றோம் என்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. அதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். 2, கிறிஸ்துவின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய உலகளாவிய குடும்பத்தின் ஒரு அங்கமாகி விடுவோம். மேலும் தனது குடும்பம் ஒற்றுமையின்மை அல்லது சிறு சிறு சண்டைகள் மற்றும் ஈகோ மோதல்களால் பிளவுபடுவதை இயேசு விரும்பவில்லை. உண்மையில் இயேசு மீண்டும் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பு தம்மை பின்பற்றுகிறவர்கள் ஒன்றுபடும்படி தேவனிடம் குறிப்பாக ஜெபித்தார். நாம் பார்க்க முடிகின்றது, கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களோடு கூட அவர் பேசினார் என்று பார்க்கின்றோம். நாம் ஒன்றாக ஒற்றுமையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ வேண்டும். நமக்குள் சிறு சிறு பிரிவினைகள், சிறு சிறு சண்டைகள் இருந்தாலும் அந்த நாம் அந்தி வேளையிலே கர்த்தருக்குள் நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களை அழைத்து தம்முடைய சீடர்களுக்காக அவர் ஜபம் செய்தார், தன்னுடைய பிதாவிடம் ஜபம் செய்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யோவான் 17:11 நான் வாசிக்கின்றேன். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இங்கே கிறிஸ்து ஏறெடுத்த ஒரு ஜபத்தை நம்மால் பார்க்க முடிகின்ற தம்முடைய பிதாவை நோக்கி, பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இந்த சீடர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இந்த உலகத்திலே திருச்சபையாகிய நாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றுபட்டு ஐக்கியப்பட்டு ஊழியத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ரோமர் 12:4-8 நாம் பார்க்கும் பொழுது அங்கே அநேக ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதையும் ஒற்றுமையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகின்றது. உலகில் உள்ள ஒவ்வொரு நபரும் தேவனின் பார்வையில் சமமாக நேசிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு வழிகளில் இருந்தாலும் மதிப்பு மிக்கவர்களாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறார்கள். ஒற்றுமையை ஒரே மாதிரியாக மாற்றி அனைவரையும் ஒரே மாதிரியாக பொருத்த முயற்சிப்பதற்கு பதிலாக அவர் நம்மை உருவாக்கிய வேறுபாடுகளை தழுவி ஒன்றாக வேலை செய்யும்படி கடவுள் நம்மை கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக பிரிவினைகள் நமக்குள் இருந்தாலும், அநேக தாழ்ந்துகளில் வித்தியாசம் நமக்குள் இருந்தாலும் அனைத்தையும் நாம் விட்டுவிட்டு தேவனை நாம் தேடி நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பதை கண்டறிவதன் மூலமும் நாம் எவ்வாறு ஒற்றுமையாய் இருக்கலாம், நாம் மற்றவர்களை குறித்து என்ன யோசிக்கிறோம், அவர்களை குறித்து என்ன சிந்திக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. மற்றவர்களைப் போல நாம் பச்சபாதம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை தம்முடைய இலக்காக மாற்றி கர்த்தரை குறித்து சொல்வதை நம்முடைய லட்சியமாக நாம் கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நாம் அனைவருமே ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன் என்று பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் பொதுவாக இரண்டு விஷயங்கள் நம்க்குள் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் எவ்வாறு இணைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் ஆதாம் மற்றும் ஏவாளிடம் இருந்து நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் இந்த சந்ததி பெருகிற்று என்று பார்க்கும் பொழுது, நாம் அவ்வாறு பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஆதாம் ஏவாள் அவர்கள் வாயிலாக இந்த சந்ததி வந்தது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் நாம் அனைவருமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். நாம் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். இரண்டாவது, கிறிஸ்துவின் நமது மீட்பு. கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி மீட்டது நிமித்தமாக நாம் அனைவருமே ஒரே சரீரமாக இருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்து நம்மை ஒன்றுபட அழைக்கிறார். தேவாலய ஒற்றுமையின் இந்த கருத்து சில நேரங்களில் கிறிஸ்துவின் உடலில் ஒரு பகுதியாக குறிப்பிடப்படுகின்றது. கிறிஸ்து தம்முடைய மக்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் அவருடன் மிகவும் இணங்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் ஒரே உடலாக இருப்பது போல் ஒத்துழைக்கிறார்கள். ஆம், நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதற்குறித்து நாம் 1 Corinthians 12:11-26 நாம் வாசிக்கும் பொழுது, அந்த அதிகாரம் முழுவதுமே நாம் பார்க்கும் பொழுது, அனைவரையும் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர், அனைவருக்கும் ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டது, ஒருவருக்கு தீர்க்க தரிசனம் ஒருவர் கொடுக்கப்பட்டது, ஒருவருக்கு சுகமாக்கும் வரம் கொடுக்கப்பட்டது, ஒருவருக்கு பிரசங்கம் செய்யக்கூடிய வரம் கொடுக்கப்பட்டது. அனைவருக்கும் வித்தியாசமான வரங்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த அனைத்து வரங்களும் ஏன் பரிசுத்தாவினர் கொடுக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, திருச்சபையிலே ஒருவருக்கொருவர் இணைந்து இசைந்து ஊழியம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஒருவருக்கு பாடக்கூடிய தாளந்து இருக்கின்றது என்றால் அவர் பாடுகின்றார். ஆனால் அவர் பாடும் பொழுது அவருக்கு இன்னொருவர் இசை அமைக்க வேண்டும், இசை கருவியை வாசிக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த இசை கருவியை வாசிக்கிற நபரும் பாடக்கூடிய நபரும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் அந்த ஒரு ஊழியம் வெற்றி அடைகின்றது. அதே போலவே ஒருவர் பிரசங்கம் செய்கின்றார், ஒரு போதகர் பிரசங்கம் செய்கின்றார் என்றால் அந்த போதகருக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதை போலதான் ஒவ்வொருவருக்கும் தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். சிலர் நன்றாக செவிப்பார்கள், சிலர் நன்றாக வேத பாடங்களை எடுப்பார்கள். சோ அனைத்து காரியங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 11 இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாக இருக்கிறது போல அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயதினராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தகர்க்கப்பட்டோம். சரீரம் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது காலானது கையை பார்த்து என்னால் வேலை செய்ய முடியாது என்றால், எப்படி என்னால் நடக்க முடியாது என்றால் என்னவாகும்? கையானது நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? காதானது நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்றால் எப்படி இருக்கும்? நம்முடைய சரீரம் ஒரு இடத்தில் அமர்ந்து விடும், ஒரு சரீரம் கீழே விழுந்து விடும். அதை போலவே திருச்சபையும் தேவன் இங்கே சொல்கின்றார். பவுல் அழகாக ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஆம், எல்லா மக்களுக்கும் வெவ்வேறு திறமைகள் உள்ளன. திருச்சபையில் ஒற்றுமைக்காக அனைவரும் இணைக்க வேண்டும். ஒற்றுமை ஏன் மிகவும் முக்கியம் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே ஊழியம் வரவும். அதே போலவே நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருந்தால் மாத்திரமே ஊழியம் வளர்ச்சி அடையும். யோவான் 17:22-23, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களின் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கின்றேன். பிரியமானவர்கள், கிறிஸ்துவுடைய திருச்சபையாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே அவர் நமக்கு அழைத்திருக்கிறார். சரீரமாகிய நாம், திருச்சபையாகிய நாம் அவரோடு இணைந்து ஊழியத்தை செய்ய வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்காகவே கிறிஸ்து பிதாவுடன் ஜெபம் செய்தார். நாமும் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நீர் எங்களுடைய திருச்சபையில் ஒற்றுமையை கொண்டு வாருங்க, சபையில ஒற்றுமையை கொண்டு வாருங்க, எங்களுடைய நட்பில் ஒற்றுமையை கொண்டு வாருங்க. கர்த்தர் நீர் கூட இருந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவால் என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRS amc@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை இதரோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்